2016 செப்டம்பர் மாத தெண்டல் இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி. மகாபாரதம் சில பயண குறிப்புகள். காண்டீபம் என்ற அக்னி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.
தர்ம புத்தி உள்ளவனும் இந்திரியங்களை அடக்கியவனும் அரசனுமான அந்த யுதிஷ்டிரன் என்னை குந்தையினுடைய முதலில் உண்டான புத்திரனாக அறிவானானால் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஓ மதுசூதனரே, பகைவரே, அடக்குபவரே, நான் பெரிதும் செழித்ததுமான அந்த ராஜ்யத்தை அடைந்தாலும் துரியோதனுக்கே கொடுப்பேன். எவனுக்கு ரிஷிகேசரன் ஆதரோ, எவனுக்கு அர்ஜுனன் போர் வீரனோ, தர்மாத்மாவான அந்த யுதிஷ்டிரனே நிலை பெற்ற அரசனாக இருக்க வேண்டும். உத்தியோக பருவம் பகவத்யான பருவம் அத்தியாயம் 141 என்று கர்ணன் சொல்வதை பார்த்தோம். ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால் அதை என்னிடத்தில் தந்து விடுவான் என்று பொருள்படுகிறது. அடுத்ததாக, நான் அதை துரியோதனிடத்தில் கொடுப்பேன் என்று சொல்லி அவ்வாறு நேராமல் இருப்பதற்காக நமக்குள்ளே நடந்த இந்த உரையாடலை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணனை கர்ணன் கேட்டுக்கொள்கிறான். அப்படியானால் இந்த இடத்தில் கர்ணன் இரண்டு அனுமானங்களை முன்வைக்கிறான் என்று தோன்றுகிறது. பீஷ்மர் வீழும் வரைக்கும் நான் போரில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் போது, எப்படி பீஷ்மர் கட்டாயமாக ஒரு கட்டத்தில் போரில் மரணமடைவார் என்ற அனுமானம் கலந்திருப்பது போல கர்ணனுடைய மேற்படி பேச்சில் இந்த அனுமானங்கள் உட்கிடக்கையாக கலந்தே இருப்பதாய் படுகிறது. போரில் துரியோதனன் தோல்வி அடைவான் என்பது அவற்றில் ஒன்று. போருக்கு பிறகு தானும் துரியோதனனும் உயிரோடு இருக்க போகிறோம் என்பது மற்றொன்று. ஓ வாஷ்ணேயரே, அப்படியே மிக்க குரூரமானவைகளும் மயிர் சிலர்த்தலை செய்பவைகளும் துரியோதனிடம் தோல்வியையும் யுதிஷ்டிரரிடம் வெற்றியையும் சொல்லுகின்றவைகள் போல பலவிதமாய் இருப்பவைகளுமான உட்பாதங்களும் காணப்படுகின்றன. பகவத்யான பருவம் அத்தியாயம் 143 பக்கம் 474. துரியோதனனுடைய தோல்வியை கர்ணன் எதிர்பார்த்தான் என்பதே அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இதைவிட பெரிய அதிர்ச்சி நமக்கு காத்திருக்கிறது. தர்மபுத்திரனே வென்றாலும் நான் மூத்தவன் என்பது தெரிய வந்தால் ஆட்சியை என்னிடத்தில் தந்து விடுவான். நானோ அதை துரியோதனனுக்குத்தான் கொடுக்க போகிறேன். ஆகவே இந்த உண்மையை அவன் அறிய வேண்டாம் என்று கர்ணன் சொல்லும் போது, இவர்கள் இருவரும் போருக்கு பின்னர் உயிரோடுதான் இருக்கப் போகிறார்கள் என்று அவன் நினைப்பது போல தோன்றினாலும், மிக நீண்ட இந்த உரையின் இறுதி பகுதியில் தான் கண்ட ஒரு கனவை பற்றி சொல்கிறான். அந்த கனவில் கண்டதன் பலன் என்னவென்றால், ஓ ரிஷிகேசரே, எனக்கு தெரியும் எங்கே தர்மம் இருக்கின்றதோ அங்கே ஜயம். நீங்கள் எல்லோரும் யுத்தத்தில் துரியோதனன் முதலான அரசர்களை கொல்லப் போகிறீர்கள், அதில் எனக்கு சந்தேகமில்லை. மேற்படி பக்கம் 477. கர்ணன் கண்ட கனவில் துரியோதனனைச் சேர்ந்த அனைவரும் சிவந்த ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். அஸ்வத்தாமா, கிருபர், கிருதவர்மன் ஆகிய மூவர் மட்டுமே வெள்ளாடைகளை அணிந்திருக்கிறார்கள். யுத்தத்தின் முடிவில் கௌரவர் பக்கத்தில் பிழைத்தவர்கள் இந்த மூவர் மட்டுமே. பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன் எல்லோரும் ஒட்டகம் பூட்டிய தேரில் ஏறிக்கொண்டு தென் திசையை நோக்கி செல்கின்றனர். மகாரதர்களான பீஷ்மரும் துரோணரும் என்னோடும் துரியோதனனோடும் ஒட்டகை பூண்ட தேரில் ஏறிக்கொண்டார்கள். ஓ ஜனார்த்தனரே, நாங்கள் அகஸ்தியரால் ஆளப்பட்ட திக்கை நோக்கி சென்றோம். சீக்கிரத்தில் யமன் வீட்டை அடைவோம். நானும் மற்ற அரசர்களும் க்ஷத்திரிய கூட்டமும் காண்டீபமாகிய அக்னியில் பிரவேசிப்போம் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்றான். மேற்படி பக்கம் 478. மிக துல்லியமாக யுத்தத்தின் முடிவு இதுதான். பேரழிவு ஏற்பட போகிறது. அனைத்து மன்னர்களும் இறக்கப் போகிறார்கள். துரியோதனன் பக்கத்தில் மூவரை தவிர நான் உட்பட மற்ற அனைவரும் இறக்கப் போகிறோம் என்பதில் ஐயமில்லை என்று கர்ணன் மிக தெளிவாகவே சொல்கிறான். இதற்கெல்லாம் காரணமாக இந்த உரையின் தொடக்கத்தில் கர்ணன் குறிப்பிடுவது இது. இப்பொழுது பூமி முழுமைக்கும் அழிவானது நேரிட்டிருக்கிறது. அதில் சகுனியும் நானும் துச்சாசனனும் திருதராஷ்டிரனின் புத்திரனும் அரசனுமான துரியோதனனும் நிமித்தமானோம். மேற்படி பக்கம் 474. உலகம் அழிய போகிறது, சர்வநாசம் நேரிட போகிறது. இதற்கு நான், சகுனி, துச்சாதனன், துரியோதனன் ஆகிய நால்வரும் காரணமாக இருக்க போகிறோம். இதை சொல்லிவிட்டு கர்ணன் கேட்கிறான், இந்த அழிவு நேரப்போகிறது என்பதை கிருஷ்ணரே நீரும் அறிவீர், அறிந்திருந்தும் என்னையேன் மயங்கச் செய்கிறீர் இந்த அழிவை நீயும் அறிவாய். அறிந்திருந்தும் என் மனத்தில் ஏன் மாற்றத்தை உண்டு பண்ண நினைக்கிறாய் என்பது கர்ணன் கேட்கும் கேள்வி. கண்ணன் அனைத்தையும் அறிந்திருந்தாலும் கர்ணனுக்கு அவன் கொடுத்தது இன்னொரு சந்தர்ப்பம். கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை கர்ணன் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது தீர்மானமுடன் அவனை அவன் போக்கில் விட்டுவிடுகிறான். நேரப்போவது அழிவுதான் என்றாலும் துரியோதனன் என்னை நம்பித்தான் இந்த யுத்தத்தில் இறங்கியிருக்கிறான். இந்த செயலில் இவ்வளவு காலம் அவனுக்கு துணை நின்றுவிட்டு அழிவுதான் ஏற்பட போகிறது என்று அறிந்த நிலையில் அவனை கைவிடுவது சரியில்லை. நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன். இறக்கத்தான் போகிறேன் என்று தெரிந்திருந்தாலும் துரியோதனன் பக்கத்தை விட்டு வருவதற்கு நான் தயாராக இல்லை. கர்ணன் சொல்லும் வார்த்தைகளை கவனியுங்கள். நாங்கள் அனைவருமே காண்டீவம் என்னும் நெருப்புக்குள் இறங்கத்தான் போகிறோம் என்பதில் எனக்கு ஐயமில்லை. இந்த இடத்தில் கர்ணன் மனமறிந்தே அதர்மத்தின் பக்கம் நின்றாலும் செய்வது தவறென்று அறிந்தே ராவணனுக்கு துணை நின்ற கும்பகர்ணனைப் போல இமயமலையாய் உயர்கிறான். உயர்விலும் உயர்வானவையும் தாழ்விலும் தாழ்வானவையும் கர்ணனிடத்திலே கலந்தே இருந்தன என்று என் ஆசிரியர் நாகநந்தி அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டதைப் போல இந்த கம்பீரமான கங்கைக்கு நடுவிலே கற்பனைக்கும் எட்டாத சாக்கடையும் ஓடிக்கொண்டிருந்தது என்பது மிக மிக தெளிவாகவே வெளிப்படுகிறது. இதற்கு பிறகு கர்ணனை குந்தி சந்திக்கும் இடம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்றாலும் அது பாத்திரப்படைப்பு ஆய்வின் ஒரு பகுதி என்பதால் இப்போதைக்கு தவிர்க்கிறேன். இருப்பினும் கர்ணன் என்ற பாத்திரத்தை சூழ்ந்திருக்கும் மாய தோற்றங்களை ஓரளவுக்காவது விளக்கியிருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதுதான் வியாசர் காட்டும் கர்ணன் வில்லி செய்திருக்கும் மாற்றங்களை பாத்திரப்படைப்பாய்வில் செய்வதுதான் பொருத்தமாக இருக்கும். அரசுக்குரியவன் யுதிஷ்டிரன் மட்டுமே என்பதையும் பாண்டவர்களுக்கு துரியோதனன் செய்த தீமைகளையும் அதில் கர்ணன் மிக ஆரம்ப கட்டத்திலிருந்தே துணை நின்றிருக்கின்றான் என்பதையும் பார்த்து கொண்டிருந்தோம். துரியோதனன் பாண்டவர்களுக்கு செய்த தீமைகளுக்கு திரும்புவோம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.